இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி TAMILRSAMC@SUDADVENTIST.ORG.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதேபோல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ வாயிலாக சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, நீ சுதந்திரிக்க போகும் தேசம், லேண்ட் யூ இன்னரிட். வாசிக்கலாம் உபாகமம் 11:10-12 வசனங்களை வாசிக்கலாம். நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது அவர்களுக்கு அவர் சொல்லக்கூடிய காண்பிக்கக்கூடிய தேசத்தை குறித்து இங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். நீ சுதந்திரிக்கு போகும் தேசம் என்கின்ற வார்த்தை உபாகமத்தில் 18 இடங்களில் வருகிறது. இஸ்ரவேலர் சுதந்திரிக்க போகிற கானானை குறித்து முதல் வெளிப்பாட்டை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். ஆதியாகமம் 12:1 அதை நாம் வாசிக்கலாம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆபிரகாமுக்கு கானான் வாக்களிக்கப்பட்டது. அதை சுதந்தித்துக் கொள்வதற்காக தன் இனத்தையும் ஜனத்தையும் தன் ஊராரையும் தகப்பன் வீட்டையும் விட்டு விசுவாசத்தோடு புறப்பட்டார். ஊர் என்கின்ற கல்தேயர் தேசத்திலிருந்து ஏறக்குறைய 400 மைல்கள் அவர் பிரயாணம் பண்ண வேண்டி இருந்தது. ஆனாலும் அவருடைய நம்பிக்கை அசைக்கப்படவில்லை. ஆபிரகாம் கானானுக்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தர் ஆபிரகாமிடம், நீ பார்க்கும் தேசம் எல்லாம் உனக்கு தருவேன், மட்டுமல்ல கால் மிதிக்கும் இடத்தையும் உனக்கு தருவேன் என்றார். ஆபிரகாம் விசுவாச கண்களால் பார்த்தார். கானானை சுற்றி விசுவாசத்தோடு நடந்தார். ஆனாலும் கர்த்தர் ஆபிரகாமின் நாட்களிலோ ஈசாக்கின் நாட்களிலோ யாக்கோப்பின் நாட்களிலோ கானானை முழுவதுமாக கொடுக்கவில்லை. ஒரு நேரம் வந்தது. ஆபிரகாமின் சந்ததியான இஸ்ரவேலர் எகிப்தில் அடிமைப்பட்டு போனார்கள். கானானின் தரிசனத்தை இழந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் 430 வருட அடிமைத்தன வாழ்க்கைக்கு பிறகு அவர்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வர சித்தமானார். அதற்காக அவர்கள் செங்கடலை கடக்க வேண்டி இருந்தது. 40 வருடங்கள் வனாந்திரத்தில் பிரயாணம் செய்ய வேண்டி இருந்தது. முதலில் அவர்கள் கானானை நெருங்கி வந்தார்கள். இரண்டாவது தூரத்தில் கண்டார்கள். மூன்றாவது கானானுக்குள் பிரவேசித்தார்கள். 4வது கானானில் உள்ள 7 ஜாதிகளோடும் 31 ராஜாக்களோடும் யுத்தம் செய்து ஜெயம் கொண்டார்கள். அதன் பின்பு முழு கானானையும் சுதந்திரித்து கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, புதிய ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் வாக்களித்திருக்கிறார். நித்திய ஜீவனையும் பரம கானானையும் புதிய எருசலேமையும் பரலோக பாக்கியத்தையும் வாக்களித்திருக்கிறார். அதை சுதந்திரிப்போமா என்கின்ற விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்கள். அது மட்டுமல்ல, உலக பிரகாரமாகவும் அநேக வாக்கு தத்தங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் நல்ல வேலையில் இருக்க வேண்டும். உங்கள் குடும்பம் செழிப்புள்ளதாய் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகள் கொளுத்த கன்றுகளைப் போல வளர வேண்டும். நல்ல வேலையும் சம்பாத்தியமும் அவர்களுக்கு வர வேண்டும். இஸ்ரவேலர் கானானை சுதந்தித்து கொண்டது போல நீங்கள் இப்பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சுரணித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சங்கீதம் 16:6 சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நானும் நீங்களும் சுதந்திரிக்க போகும் தேசத்தின் விசேஷங்கள் என்ன? ஆம், இந்த உலகத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அநேக நேரங்களில் நமக்கு கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. இருப்பினும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த உலகத்திலேயே கானான் போன்ற காரியங்களை காண செய்வார், கானானில் இருந்த ஆசீர்வாதங்களை தருவார் என்று நம்பிக்கையோடு இன்றைக்குரிய செய்தியை நாம் கவனிப்போம். உபாகமம் 11:11 நாம் வாசித்தோம். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம், நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். முதலாவது காரியம், மலைகள் உள்ள தேசம். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட நீங்கள் மற்றவர்களைப் போல சாதாரணமான வாழ்க்கை வாழாமல் விசேஷமான வாழ்க்கை வாழ வேண்டும். இதற்காகவே கர்த்தர் உங்களை இரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆகவே தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தமுள்ள வெற்றி வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணித்து விடுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்ட தேசமானது மலையிலுள்ள தேசம். இது ஆவிக்குரிய அர்த்தத்திலே உன்னதமான ஜெய ஜீவியத்தை காண்பிக்கிறது, அதாவது ஜப ஜீவியத்தையும் காண்பிக்கிறது. உன்னத ஜீவியம் செய்ய விடாதபடி தடுக்கக்கூடிய அநேக அடிமைத்தனங்கள் உண்டு. பாதாளத்துக்கு இழுத்து செல்கிற சிற்றின்ப வல்லமைகள் உண்டு. நீங்கள் ஒருபோதும் தோல்வி அடைகிறவர்களாய் இருக்கக்கூடாது, ஜெயிக்கிறவர்களாகவும் சுதந்திரிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இந்த உன்னதமான ஜெய ஜீவியத்தை உங்களுக்கு தருவதற்காகத்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். எபேசியர் 2:7 அவர் உன்னதமான தேவன். சங்கீதம் 91 நாம் வாசிக்கும் போது உன்னதமானவர் தருகிற உன்னதமான அனுபவங்களை அறியலாம். அதாவது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான், எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். இந்த உன்னதமான அனுபவத்தில் 3 காரியங்கள் உண்டு. முதலாவது, கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசுத்தில் வீற்றிருப்பிடத்திலே மேலானவைகளை நாடி தேட வேண்டும். அதுதான் பரிசுத்த ஸ்தலம், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற இடம். இதற்கு உறுதியான விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அபிஷேகம், வெளிப்படுத்தல் போன்றவற்றின் மீது உங்கள் கண்கள் பதித்திருக்கட்டும். அவைகளை வாஞ்சியுங்கள். தகப்பன் வீட்டில் உன்னத நிலையில் இருக்கிற இளைய குமாரன் தன் ஆஸ்திகளை விற்று கீழான நிலைமைக்கு வந்தான். முடிவில் அவனுக்கு கிடைத்தது பன்றி மேய்க்கும் வேலை. பன்றிகளின் தவிடுகளினால் தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆவலோடு இருந்தான். பின் மாற்றக்காரர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கீழ்த்தரமான நிலைமைக்கு கொண்டு செல்கிறது என்பதை நீங்கள் பாருங்கள். இரண்டாவதாக, உலகத்திற்கும் பாவத்துக்கும் மறித்து அனுபவத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். உலகத்துக்கு அந்நியருக்கும் பரதேசியுமாய் ஜீவியுங்கள். உன்னதத்தை நோக்கி நடந்து செல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் இனி நானல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவித்திருக்கிறார் என்று விசுவாச அறிக்கை செய்து உன்னதங்களுக்கு கடந்து செல்லுங்கள். மூன்றாவதாக, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்க வேண்டும். பிறர் உங்களுக்கான வேண்டும் என்று விரும்பாமல் கிறிஸ்துவை உயர்த்தி காட்டுங்கள். இந்த காரியங்களை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாற்றுகின்றது. இரண்டாவதாக, உபாகமம் 11:11 நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். எப்படியப்பட்ட தேசம்? முதலாவது பார்த்தோம், மலைகள் உள்ள தேசம். இரண்டாவது, பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம். இந்த இடத்தில் பள்ளத்தாக்கு என்பது மனத்தாழ்மையை காண்பிக்கிறது. இயேசு சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவராய் இருந்தார் என்று மத்தேயு 11:29 நாம் பார்க்கிறோம். அந்த மனத்தாழ்மையினாலே அடிமையின் ரூபம் எடுத்தார். தேவகுமாரனாய் இருந்தும் மனுஷகுமாரன் என்று தன்னை அழைத்தார். அவருடைய தாழ்மை உங்களுக்கு முன்மாதிரியாய் இருக்கட்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தேவனே, எனக்கு தாழ்மையுள்ள இருதயத்தை தாரும். உமக்கு முன்பாகவும் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு முன்பாகவும் விசுவாசிகளுக்கு முன்பாகவும் மிகுந்த மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ள உதவி செய்யுங்கள் என்று கேட்கும்போது கர்த்தர் உங்களுக்கு தாழ்மையை அவருல செய்வார். மலையிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு நதி ஒரு நாளும் மேட்டை நோக்கி செல்வதில்லை, தாழ்ந்த இடத்தை நோக்கித்தான் மிக வேகமாக இறங்கி வரும். பள்ளத்தாக்குகளை தான் அது நிரப்பும். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ தேவ கிருபை பரலோகத்திலிருந்து உங்களை நோக்கி வேகமாக இறங்கி வந்து உங்களை நிரப்பும். உங்கள் ஆத்மா பரலோக உச்சிதங்களால் நிரம்பி வழியும். தாழ்மை உள்ளவர்கள் சாந்த குணம் உள்ளவர்களாக தேவ அன்பினால் நிரப்பிப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தாழ்மை உள்ளவரிடத்தில் நல்ல ஆவியின் கனிகளை காணலாம். ஆகையே தேவ பிள்ளைகளே, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. நீங்கள் ஒரு பக்கத்தில் மலைகளைப் போல உன்னதங்களில் உயர்ந்து நின்றாலும் மறுபக்கத்தில் தாழ்மை உள்ளவர்களாகவும் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு தேவன் மரியாளை தெரிந்து கொண்டதன் ரகசியம் என்ன? மரியாள் தாழ்மைத்தான். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று மரியாள் கர்த்தரை புகழ்ந்து பாடினாள். மட்டுமல்ல, மரியாள் தன்னை, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்று சொல்லி ஒப்பு கொடுத்தாள். இன்றைக்கு உலகத்தார் தங்களை தாழ்த்த விரும்புவதில்லை. தங்களுடைய படிப்பு, அந்தஸ்து, ஜாதி, குலம், கோத்திரம் என்ற பெருமையோடு தம்பட்டம் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். சாத்தான் உன்னதத்திலிருந்து பாதாளத்துக்குள் தள்ளப்படத்திற்கு முக்கிய காரணம் அவனுக்குள் இருந்த பெருமையாகும். பெருமை உள்ளவர்களுக்கு எப்போதும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையோடு நடந்து கொள்கிறவர்களை கர்த்தர் அன்போடு நோக்கி பார்க்கிறார், கிருபை அளிக்கிறார், ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவனை தந்து உயர்த்துகிறார். கிறிஸ்துவின் தாழ்மையை எப்போதும் தரித்து கொள்ளுங்கள். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2:6-8 நாம் இதை வாசிக்கின்றோம். மூன்றாவதாக உபாகமம் 11:11 நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசமோ வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். மூன்றாவது காரியம், வானத்தின் மலை தண்ணீர். இது பரிசுத்த ஆவியின் பின்மாரியை குறிக்கிறது. கர்த்தருடைய ஜனங்கள் பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சிக்க வேண்டும். தாகத்தோடு வாங்கி பருகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். உன்னதத்தில் இருக்கிற அந்த பின்மாரின் மலையினால் தாகமுள்ள நிலங்கள் செழிப்படையும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பருகி திருப்தி அடைய வேண்டும். இன்று அநேகர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் காய்ந்து வறண்டு போன நிலத்தைப் போலவே இருக்கிறார்கள். கர்த்தர் இந்த வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறார். ஓ தாகமாயிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள். ஏசையா 55:1. கர்த்தருடைய வாக்கு தத்துவம் என்ன? நான் அவர்களை என் மேட்டின் சுற்றுப்புறங்களிலும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாத மழை பெய்யும். எசேக்கியேல் 34:26. வறண்ட நிலத்திற்கு வன்மலை எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். வாடிப்பான காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் உள்ளங்களுக்கு அபிஷேக மலையினால் எத்தனை புத்துணர்ச்சியை தருகிறார். இந்த பின்மாறி மலை உங்கள் மேல் பொழிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரசங்கி சொல்கிறார், மேகங்கள் நிறைந்திருந்தால் மலை பூமியின் மேல் பொழியும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். பிரசங்கி 11:3. உங்கள் உள்ளத்தில் ஜெப ஆவி நிரம்பி இருந்தால் அபிஷேக மலை நிச்சயமாகவே பொழியும். உங்கள் உள்ளத்தில் கர்த்தருடைய வாக்கு தத்துவங்கள் நிரம்பி இருந்தால் ஆவின் வரங்கள் பொழியப்படும். உங்கள் ஆத்மாவில் விசுவாசம் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும். இந்த விஞ்ஞான யுகத்துக்கு எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த யோபு பக்தன் மலை பெய்யும் ரகசியத்தை எழும்பும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். யோபு 36:27. அவர் நீர்த்துளிகளை அணுவைப் போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மலையாய் செறிகிறது என்று குறிப்பிட்டார். நீர்த்துளிகள் அணுவைப் போல ஏறுகிறது. உங்களுடைய ஜபம் பரலோகத்தை நோக்கி ஏறுவதை காண்பிக்கிறது. அது கர்த்தருடைய உள்ளத்தை கலிகுற பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை மலையாக, அபிஷேக மலையாக பொழிய செய்கிறது. இப்படித்தானே மேல் வீட்டறையில் தாகத்தோடு காத்திருந்த விசுவாசிகள் ஜபித்த போது கர்த்தர் பரிசுத்த ஆவியின் மலையை பொழிய செய்தார். 4வதாக உபாகமம் 11:12. அது உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். 4வது விசாரிக்கிற தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் நம்மை கருத்தோடு விசாரிக்கிறவர். நமக்காக கவலைப்படுகிறவர், நம்முடைய மேன்மையை குறித்து அக்கறை கொள்கிறவர். ஏன் அவர் விசாரிக்கிறவர்? நம்முடைய குறைகளை தீர்ப்பதற்காக, நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக கர்த்தர் விசாரிக்காவிட்டால் நாம் ஒரு அனாதை போல தனித்து விடப்பட்டவர்களாக கருதுவோம் அல்லவா? ஓரிடத்தில் வெள்ளம் வந்ததென்றால் அரசாங்க மந்திரிமார் வந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அன்போடு விசாரிக்கிறார்கள். வறட்சி ஏற்பட்டால் வீட்டில் உங்களுக்கு என்ன நிவாரணம் வேண்டும் என்று கேட்டு ஆவண செய்கிறார்கள். யுத்தத்தில் காயப்பட்டவர்களை அதிகாரிகள் வந்து அன்போடு விசாரிக்கிறார்கள். அப்போது அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு உற்சாகம் தைரியம் ஏற்படுகின்றது. என்னத்தான் அரசியல்வாதிகளும் மந்திரிகளும் விசாரித்தாலும் பாதிக்கப்பட்ட அத்தனை பேரையும் விசாரித்து இடுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று இரண்டு பேரை பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள். அநேகர்கள் என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லையே, என்னை யாரும் வந்து பார்க்கவில்லையே, ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்ல ஆள் இல்லையே என்று தவிக்கிறார்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளானால் எல்லா நேரமும் கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் அன்போடு சூழ்ந்திருக்கும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். பேதுரு சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. சங்கீதக்காரன் கூட கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சங்கீதம் 55:22 சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நம்மை எப்படி விசாரிப்பார்? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசையா 66:13. மட்டுமல்ல, ஒரு தகப்பன் போலவும் விசாரிக்கிறவர். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமது பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. ஒரு சிநேகிதனோடு முகமுகமாய் பேசுவது போல் அவர் பேசி விசாரிக்கிறார். கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர். ஆனால் நீங்கள் கர்த்தரிடம் விசாரிக்கிறீர்களா என்பதை குறித்து நீங்கள் பார்க்க வேண்டும். ஆதியாகமம் 25:22. இப்படியானால் எனக்கு எப்படி என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால், அப்பொழுது கர்த்தர் பிள்ளையை பற்றிய ரகசியங்களை அவளுக்கு அன்போடு வெளிப்படுத்தி கொடுத்தார். யுத்த நேரங்களில், பிரச்சனை நேரங்களில் இஸ்ரவேல் கர்த்தரிடத்தில் விசாரிக்க போனார்கள். கர்த்தர் அவர்களுக்கு பதிலளித்தார். எபேசியர் 2:6 நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அநேக நேரங்களில் நாம் தேவனை கேள்வி கேட்கிறோம், ஆனால் அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கடைசியாக உபாகமம் 11:12 நாம் பார்க்கின்றோம், அது உன் தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டு இருக்கும். 5வதாக, கண்கள் பதித்த தேசம், அதாவது நம்மை ஆண்டவர் எப்பொழுதும் கண்காணித்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்தின் மேல் கர்த்தரை அக்கறை உள்ளவர், அவர் தமது கண்களை அதில் பதித்து கவனித்து இருக்கிறார். என் பிள்ளைகளே, என் கண்கள் உங்கள் மேல் பதித்திருக்கும், வருஷம் முழுவதும் என் பார்வை, என் கவனம் எல்லாம் உங்கள் மேல் இருக்கும் என்று அன்போடு சொல்லுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அன்பு நம்மேல் இருக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கக்கூடியவர்களாக முதன் முதலாக ஆகார் கர்த்தருக்கு நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று கூறினார். அவள் சூர் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்த போது கர்த்தர் அவளை அன்போடு கொண்டார் என்பதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். இன்றும் கர்த்தர் Thank you. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.